அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 31 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளது குறித்த செய்தி.
மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க சட்டபூர்வ நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும்.
மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்ட வரைவு குறித்த பேட்டி.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பொருத்தம் இல்ல. காரணம் வந்து தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம்
மற்றும் இலங்கை செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் மரியம் மைக்கேல்.
ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்கொள்ளும் வெளிப்புற அச்சுறுத்தல்களை ஒன்றாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய நிர்வாகத்தையும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்டு டஸ்க் பட்டியலிட்டுள்ளார். ஐரோப்பிய தலைவர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சீனாவில் அதிகரித்து வரும் பிடிவாத போக்கு, அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்கும் ரஷ்ய கொள்கை, மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளவைகளோடு டிரம்பின் புதிய நிர்வாகத்தையும் சேர்த்துள்ளார். அமெரிக்காவின் கடந்த 70 ஆண்டுகால வெளியுறவுக் கொள்கையை டிரம்பின் நிர்வாகத்தின் கவலை அளிக்கும் பிரகடனங்கள் கேள்விக்கு உட்படுத்துவது போல் தோன்றுவதாக டஸ்க் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் முதலில் நிறுவப்பட்ட பிறகு இதனை விட மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருப்பதாக கூறியுள்ள டஸ்க் இந்த ஒன்றியம் ஒற்றுமையோடு செயல்பட அழைப்பு விடுத்துள்ளார்.
மோதல்கள் அதிகரித்துள்ள யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள அவ்டியுக்கா நகரில் மனிதநேய நெருக்கடி நிலவி வருவதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனால் உறையும் குளிர்கால நிலைமையில் ஆயிரக்கணக்கானோர் குடிநீரும் மின்சாரமும் இல்லாமல் தவித்து வருகின்றனர். சாத்தியக்கூறான மக்கள் வெளியேற்றத்துக்கு போர் நிறுத்தம் ஒன்று ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் ஷெல் குண்டு தாக்குதல் தொடர்வதாக இந்த நகரத்துக்கு அருகிலுள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
உலக அளவில் 7.5 மில்லியன் குழந்தைகளுக்கு மேலானோர் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் அவையின் குழந்தைகளுக்கான நிறுவனமான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. மோதல்களும் சிரியா, நைஜீரியா மற்றும் ஏமன் உட்பட பிற மனிதநேய நெருக்கடிகள் நடைபெறும் இடங்களிலும் உள்ள 48 மில்லியன் குழந்தைகளுக்கு உதவ $3.3 பில்லியன் தேவைப்படுவதாக இந்த நிறுவனம் கூறியுள்ளது. காப்பாற்றக்கூடிய உயிர்களில் கவனம் செலுத்த வேண்டும், எண்ணிக்கையில் அல்ல என்று யூனிசெஃபின் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவின் பிராந்திய இயக்குநர் மனுவேல் ஃபென்டைன் கூறியுள்ளார்.
Numbers are always very, you know, they're large and they can...
சுத்தமான குடிநீர் மற்றும் தட்டம்மை தடுப்பூசி, அடிப்படை பராமரிப்பு மற்றும் கல்விக்காகவும் இந்த நிதிகள் பயன்படுத்தப்படும்.
ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் மொராக்கோவை சேர்ப்பது தொடர்பாக தனது முந்தைய நிலைப்பாட்டை மேற்கு சஹாரா மாற்றிக்கொண்டுள்ளது. இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றும், மொராக்கோ மற்றும் மேற்கு சஹாரா ஆகியவை இணைந்து செயல்பட கிடைத்த வாய்ப்பு எனவும் மேற்கு சஹாராவை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி பிபிசியிடம் தெரிவித்தார். மேற்கு சஹாரா பிராந்தியத்தின் 1/2 பகுதியை மொராக்கோ தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது.
ஆஸ்திரியாவின் நாட்டின் ஆளும் கூட்டணி அரசு நீதிமன்றங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் போன்ற பொது இடங்களில் முகத்தை முழுவதுமாக மறைக்கும் திரை அணிவதை தடை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. தலையை மறைக்கும் துணி மற்றும் பிற மத அடையாளங்களை அரசு ஊழியர்கள் அணிந்து வருவதை தடை செய்வது குறித்தும் அரசு பரிசீலித்து வருகிறது. ஆஸ்திரியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் தீவிர வலதுசாரி சுதந்திர கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் முயற்சிகளாக அரசின் இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன.
கடந்த 2008 மும்பையில் நடந்த தாக்குதல்களை திட்டமிட்டவர்களில் முக்கியமானவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஹஃபீஸ் சயீத் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தானின் லாகூரில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானில் உள்ள பல நகரங்களிலும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மரியம் மைக்கேல்.
தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட 36 மாணவர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் எனவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பேசிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 36 மாணவர்களும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்று அறிவித்தார். இந்த வன்முறை குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சென்னையில் 21 பேரும் மற்ற மாவட்டங்களில் 15 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று முதல்வர் மேலும் குறிப்பிட்டார்.
சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களில் 21 பேரும் இதர மாவட்டங்களில் 15 பேரும் மாணவர்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ள வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க சட்டபூர்வ நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். காவல்துறையைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் காவலர்கள் தீ வைத்தல் வன்முறை போன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டது போன்று சமூக வலைதளங்களில் பரவியுள்ள புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகள் தொடர்பாக சென்னை மாநகர கூடுதல் காவல் ஆணையரின் நேரடி மேற்பார்வையில் சென்னை மாநகர காவல்துறையின் கணினி வழி குற்றப்பிரிவினரால் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது
என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறுகையில், வன்முறையால் பாதிக்கப்பட்ட நடுக்குப்பம் மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும், பாதிக்கப்பட்ட அப்பகுதியில் தற்காலிக மீன் அங்காடி அமைக்கப்படும், வன்முறையால் சேதமடைந்த அங்காடிக்கு மாற்றாக நிரந்தர அங்காடி விரைவில் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
மரிய மைக்கேல், ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க இன்று இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இதுகுறித்து இந்த வழக்கில் மனுதாரர்களில் ஒருவரான கார்த்திகேய சிவசேனாதிபதியிடம் கேட்டேன்.
மத்திய அரசாங்கம் 2016 ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க, முழுசா வந்து பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் ரிமூவ் பண்ணி அதை வந்து நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க இந்த அனிமல் வெல்ஃபேர் குரூப். இருந்தாலும் உச்சநீதிமன்றம் பரவாயில்ல வித்ட்ரா பண்ணிக்கோங்க சொல்லி விட்டுட்டாங்க. சோ அந்த எஃபெக்டிவ்லி 2016 நோட்டிபிகேஷனை வந்து மத்திய அரசாங்கம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஒண்ணு, ரெண்டாவது அதை எடுத்து கேஸ் போட்டிருந்த எல்லா குரூப்ஸும் என்ன பண்ணாங்க, நாங்க வந்து எங்களுடைய ப்ரேயர் அமெண்ட் பண்ணி நாங்க வந்து இதை கேட்குறோம், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் 2016 டு தி பிசிஏ ஆக்ட் 1960 வந்து நாங்கள் வந்து அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறோம், அது வந்து நலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கோர்ட் வந்து ஸ்டேலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 6 weeks டைம் கொடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும். எங்களை யார் ரெஸ்பாண்ட் இருக்கு, இப்போ சேனாபதி காங்கியம் கேபிடல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் சீனியர் கவுன்சில் வச்சு நாங்கள் அப்பியர் ஆயிருந்தோம், எங்கள் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி வில் ஹாவ் டு ரெஸ்பாண்ட் பேக், நாங்கள் பதில் கொடுக்கணும்.
வேற இன்னைக்கு என்னென்ன எதிர்த்தரப்பு வந்து என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க?
அதான் இது வந்து 2014 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான விஷயம், அதை வந்து பைபாஸ் பண்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒண்ணு, ரெண்டாவது இது வந்து 1960 ப்ரிவென்ஷன் டு குரூலிட்டி ஆக்டை வந்து இது வந்து நலிஃபை பண்ணுது, ஏமாத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் என்ன பதில் சொன்னோம்னா, மத்திய அரசாங்கமே வந்து பெர்மிஷன் கொடுத்து அப்புறம் ஜனாதிபதி வந்து கையெழுத்தும் போட்டிருக்காரு, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு அதுல வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியலைங்க. சுப்பிரமணியம் சாமி வந்து புதுக்கோட்டையில ரெண்டு பேர் வந்து அடிபட்டாங்க, ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு புல் இறந்துருச்சு, 45 காயமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு தமிழக வழக்கறிஞர்கள், இப்போ தமிழக அரசு வழக்கறிஞர், நாங்கெல்லாம் வச்சிருந்த வழக்கறிஞர், அப்புறம் சொந்தமா ஆர்வமா அவங்களே ஒரு 60-70 தமிழ் வழக்கறிஞர்கள் உள்ள இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா அப்ஜெக்ட் பண்ணி அவர் சொன்னது வந்து ஒரு தவறு, இப்படி தமிழ்நாடு அரசாங்கத்து மீது பழிபோட பாக்குறாருன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணாங்க. சோ அவர் வந்து அதுக்கு மேல அவர் ஒன்றும் பேசி கொடுத்தார்.
கார்த்திகேய சிவசேனாதிபதி. மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் மத்திய அரசு கொண்டு வரும் நீட் என்ற அகில இந்திய நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதை வலியுறுத்தி ஒரு சட்ட முன்வடிவு இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதல்வரை சந்தித்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபுடன் கேட்டேன்.
இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் நடத்தணும், அந்த நீட் எக்ஸாம் அடிப்படையில தான், அதாவது மருத்துவத்திற்கான தகுதி மற்றும் நுழைவு தேர்வு நடத்துறவங்க மட்டும்தான் MBBSல BDSல சேர முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பொருத்தம் இல்லை. காரணம் வந்து தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம் வந்து வல்லுநர் குழுவினுடைய பரிந்துரையில இயற்றப்பட்டது மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றது, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அதுக்கு ஏற்பு கொடுத்திருக்கு. இவ்வளவு பாதுகாப்பு இருந்தால் கூட நீட்டு திணிப்பது, தமிழ்நாட்டு மீது திணிப்பது நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு வலுவான ஒரு போராட்டம் வந்து நடைபெற்றது. அதனுடைய விளைவு இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படின்னா, பிளஸ் டூ தேர்வு எழுதினவர்கள் மீண்டும் இன்னொரு தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாதாரண ஏழை எளிய மக்களுடைய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க ரெண்டு தேர்வு எழுத மாட்டாங்க. அப்ப அவங்களா தேர்வு எழுதாம விலகி போவாங்க. அப்போ உங்களுக்கு நான் மருத்துவ சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்களா அப்ளை பண்றதுல இருந்து உங்களை தடுத்துறதுதான் இந்த நீட். இது யாரையும் தகுதிப்படுத்துவதே கிடையாது.
இப்ப இந்த நீட்டுக்குன்னு தனியா அவங்க ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா? எந்த வகையில வந்து இது வந்து சாதாரண மக்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும்னு நினைக்கிறீங்க?
ஹையர் செகண்டரி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக தயாராகக்கூடிய அந்த மாணவர்கள் திரும்பவும் நீட்டுக்காக தயாராகும் போது என்ன ஆகுதுன்னா, அது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சா கூட நீட்டு கோச்சிங்காக பல லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தை. அது மட்டும் இல்லாம வீட்டு கூலி வேலை செய்யறவங்க, தினசரி கூலிகளா இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஹையர் செகண்டரி பாடம் படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். அப்ப இன்னொரு பாடம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து நேரம் இருக்கும்? இன்னொரு முறை டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா, எனவே அவர்களிடம் பணமும் இருக்காது, நேரமும் இருக்காது. எனவே போட்டியில அவங்களால வந்து பங்கேற்கவும் வாய்ப்பு இல்லாம போகும்.
கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இந்திய கண்ணோட்டம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் ஆக்கப்பட்டதால் அது நாட்டின் பொருளாதாரத்தின் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று முதல் முறையாக மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சிவகுமார்.
மோடி அரசின் சர்ச்சைக்குரிய செல்லா நோட்டு அறிவிப்பு பொருளாதாரத்தின் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அரசின் வருடாந்திர பட்ஜெட்டுக்கு முதல் நாளான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட பொருளாதார கண்ணோட்டம் இந்த செல்லா நோட்டு அறிவிப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மந்தப்படுத்திவிட்டது என்று கூறியுள்ளது. மோடி அரசு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கடந்த நவம்பர் 8 தேதியன்று செல்லாதது என்று அறிவித்தது. கருப்பு பணத்தை ஒழிக்கவும், ஊழலுக்கு எதிராகவும், பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை என்று அரசு தெரிவித்தது. ஆனால் இந்த நடவடிக்கையின் விளைவாக பண நோட்டு பற்றாக்குறை ஏற்பட்டு தனிநபர்களையும் வர்த்தக நிறுவனங்களையும் பாதித்தது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்திய பொருளாதாரம் 6.5% வளரும் என்று இந்த அறிக்கை கணித்துள்ளது. ஆனால் இந்த கணிப்பு செல்லா நோட்டு அறிவிப்புக்கு முன் இருந்த தரவுகளை பிரதான அடிப்படையாக கொண்டு அமைந்திருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இதனிடையே நாளை புதன்கிழமை இந்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தை சமர்ப்பிக்கவிருக்கும் இந்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நாட்டின் பொருளாதாரம் பண நோட்டுகள் புதிதாக அச்சிடப்பட்டு சந்தையில் விடப்பட்ட பின் மார்ச் மாதத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று தான் எதிர்பார்ப்பதாக கூறினார்.
சிவகுமார். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் முதல் தனியார் மருத்துவக் கல்லூரியின் பட்டதாரிகளை வைத்தியர்களாக பதிவு செய்து கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இலங்கை வைத்திய சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் தனியார் மருத்துவக் கல்லூரியின் பட்டதாரிகளை வைத்தியர்களாக பதிவு செய்து கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இலங்கை வைத்திய சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. தங்களை வைத்தியர்களாக பதிவு செய்து கொள்வதை இலங்கை வைத்திய சபை மறுத்து வருவதாக குற்றம் சாட்டி சைட்டம் எனும் தனியார் மருத்துவக் கல்லூரியின் பட்டதாரி ஒருவர் தாக்கல் செய்த மனுவொன்றின் தீர்ப்பு வழங்கிய போதே நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியினால் வழங்கப்படும் வைத்திய பட்டத்தில் பாரிய குறைபாடுகள் காணப்படுகின்ற காரணத்தினால் தகுதியற்ற நபர்களை வைத்தியர்களாக பதிவு செய்து கொள்ள முடியாதென்று இலங்கை வைத்திய சபை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. ஆனால் இன்று தீர்ப்பை அறிவித்த நீதிபதிகள் சைட்டம் கல்லூரிக்கு வைத்திய பட்டங்களை வழங்கும் அதிகாரம் உயர்கல்வி அமைச்சு சட்ட ரீதியாக வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். எனவே அந்த பட்டதாரிகளை நிராகரிக்க இலங்கை வைத்திய சபைக்கு எந்தவிதமான அதிகாரங்களும் இல்லை என்று தெரிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் எனவே அவர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு உத்தரவொன்றை பிறப்பித்தனர். தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் உபத்தலைவர் டாக்டர் நவீன் டிசோய்சா இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடொன்றை சமர்ப்பிப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். இலங்கை அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் மத்திய குழு நாளை மறுதினம் கூடவுள்ளதாக தெரிவித்த டாக்டர் நவீன் டிசோய்சா இந்த கூட்டத்தின் போது சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கவுள்ளதாக தெரிவித்தார். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட போது உச்சநீதிமன்ற வளாகம் முன் அமைந்துள்ள பாதையில் நூற்றுக்கணக்கான அரச வைத்திய கல்லூரிகளின் மாணவர்கள் சைட்டம் தனியார் மருத்துவ கல்லூரியை தடை செய்யுமாறு வலியுறுத்தி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் கருத்துக்களை தெரிவித்தார் அரச மருத்துவ கல்லூரி மாணவர்களின் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் பிரணீத் விமலச்சந்திர.
அப்பி மெத்தனின் நத்தர வெண்ணினே அப்பி தன் சியலு தினா எக்கத்து வேலா மே விரோத்தாவே திகடம் கிரியாத்மக் கரகனே அன்ன
சைட்டம் கல்லூரியை மூடிவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் நாடு பூராவும் தங்களது போராட்டம் வீதிகளில் முன்னெடுக்கப்படும் என்று மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.